ராதாகிருஷ்ணன்.
கௌரவ தலைவர் அவர்களே, இன்றைய பாராளுமன்றத்திலே விசேஷமாக ஜேவிபி மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த பிரேரணை, மலையக மக்களுடைய வாழ்க்கை பிரச்சினை, மலையக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சினையாக இருக்கின்ற காரணத்தினால் முதலாவதாக ஜேவிபி தரப்பினருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறான ஒரு பிரச்சினையை நீங்கள் கொண்டு வந்ததற்கு எங்களது நன்றி. இந்த தோட்ட மக்களுடைய சம்பள பிரச்சினை இப்பொழுது கிட்டத்தட்ட 5-4 வருடங்களாக இழுத்தடிப்பு செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 2015 நடைபெற்ற தேர்தலின் பொழுது 1000 ரூபாய் தொழிலாளர்களுக்கு வாங்கி தருகின்றோம் என்று சொன்னதன் மூலமாக அந்த 1000 ரூபாயை இப்போது விடாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதை இன்றைக்கு குறைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. ஆகவே இன்று மக்கள் 1000 ரூபாய் கிடைத்தால் சந்தோஷம், ஆனால் மக்களுடைய அந்த 500 ரூபாய் சம்பளத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு இப்பொழுது ஆவண செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. விசேஷமாக இன்று காலையிலிருந்து பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு திகாம்பரம் அவர்கள், திரு வேலுக்குமார் அவர்கள், திரு திலகராஜ் அவர்கள் இன்று பேசும்பொழுது விசேஷமாக சொன்னார்கள், கீழே பகுதியில் அதாவது சிறு தோட்ட குடாபத்துவாய சிறு தோட்டங்களுக்கு இருக்கின்ற வசதிகள் வாய்ப்புகள் பெருந்தோட்ட மக்களுக்கு இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். பெருந்தோட்ட மக்கள் இன்றும் லயம் வாழ்க்கையிலே வாழக்கூடிய சூழ்நிலையாக இருக்கின்றது. இப்பொழுதுதான் வீடு கட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்ட காலங்களிலே. அதே போல சிறுதோட்ட மக்கள் இன்று தனியாக தங்கள் நினைத்ததை செய்வதற்காகவும், அதே போல அதில் எடுக்கின்ற கொழுதுகளை விற்பதற்கு சுயாதீனமாக செயல்படுவதற்கு அவருக்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆனால் பெருந்தோட்ட மக்கள் காலையிலிருந்து 18 கிலோ எடுத்து கொடுப்பதன் மூலமாகத்தான் 500 ரூபாய் சம்பளத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை மாற்றி இந்த பெருந்தோட்ட மக்களும் சிறுதோட்ட மக்கள் போல வாழ்வதற்கான வழிவகையை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஏகோபித்த வேண்டுகோளாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஓரளவு காணியை பிரித்து கொடுத்து அந்த காணி மூலமாக இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்று தோட்டம் மக்கள் மட்டும் போராடுகின்ற இந்த போராட்டம் இன்று பரிணாமம் பெற்று அது வடக்கு கிழக்கு கொழும்பிலே புகையிரத நிலையத்திலே ஏனைய பகுதிகளிலே எல்லா இடங்களிலும் இப்பொழுது இந்த போராட்டம் தலை தூக்குவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அளவு அந்த மக்களுடைய பிரச்சினை இன்று தேசிய அளவிலே கொண்டு போகப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்ற சர்வதேச அளவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு போராடியும் அந்த மக்களுக்கு இதுவரைக்கும் நான் நினைக்கின்றேன், நான் கேள்விப்பட்ட வகையிலே 625 ரூபாய்தான் இந்த கம்பெனிகள் கொடுப்பதற்காக ஒத்துக்கொண்டதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆகவே 1000 ரூபாய்க்கும் 625 ரூபாய்க்கும் இடையிலே இருக்கின்ற 375 ரூபாய் வித்தியாசம் எவ்வாறு தீர்க்கப்படப் போகின்றது என்பதுதான் இதிலே இந்த கூட்டு ஒப்பந்தம் செய்கின்ற தொழிற்சங்கங்களுக்கும் இந்த முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இருக்கின்ற பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றது. ஒரு காலத்திலே வடக்கிலே தனி நாடு கேட்டார்கள், தனி ஈழம் கேட்டார்கள். அதற்கு பிறகு தனி ஈழம் வேண்டாம், எங்களுக்கு சமஷ்டி இருந்தால் போதும் என்று கேட்டார்கள். ஆனால் இன்று சமஷ்டியும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு தமிழர்கள் நியாயமான வாழ்வதற்கு ஒரு தீர்வை கொடுத்தால் போதும் என்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு காலத்துக்கு காலம் இந்த நிலைமை மாறி வருகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 10-20 வருடங்களுக்கு முன்பு தனி ஈழம் கேட்டால் நாங்கள் இன்று தனி ஈழம் கேட்க முடியாது. சமஷ்டி கேட்டால் இன்றும் சமஷ்டி கேட்குவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்றால் ஒரு நியாயமான தீர்வு என்பதுதான் மக்களுடைய அந்த கோரிக்கையாக இருக்கின்றது. அதே போலதான் நானும் சொல்லுகின்றேன், 5 வருடங்களுக்கு முன்பு 1000 ரூபாய் என்று நாங்கள் சொன்னோமே தவிர அந்த 1000 ரூபாய் வாங்க முடியாவிட்டால் இந்த மக்களுக்கு ஒரு நியாயமான சம்பளத்தை வாங்கி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். நான் 2 கிழமைக்கு முதல்ல இந்த பாராளுமன்றத்திலே பேசும் பொழுது நாங்கள் சொன்னோம், மலையகத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிங்கள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு ஃபெடரேஷன் அமைத்து அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்திருந்தேன். முடியுமானால் அதை செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது தோட்டங்களிலே உட்கட்டமைப்பு முழுவதும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதாவது உர மானியம் கிடைக்கின்றது தோட்டங்களுக்கு. ஆகவே இவ்வாறு கிடைத்த பொழுதிலும் இந்த தோட்டங்கள் தொழிலாளர்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்கு ஏன் பின்னிருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. தேயிலை இன்று வெளிநாடுகளிலே நல்ல விலை போகின்றது, அது இல்லை என்று சொல்ல முடியாது. சிலோன் டீ அதான் இன்னைக்கு உலகத்திலே புகழ்பெற்ற தேயிலையாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் காலையிலே திரு இரான் விக்ரமசிங்க பாராளுமன்ற அமைச்சர் அவர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அவரிடம் நாங்கள் சொன்னோம், இந்த கம்பெனிகள் கொடுக்காவிட்டால் அரசாங்கம் ஒரு மானியத்தை கொடுங்கள் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு. அப்படி என்றால் அவர் காலையிலே ஒரு கணக்கு சொன்னார், 100 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு 21 நாள் வேலை செய்தால் ஒரு மாதத்திற்கு 1800 ரூபாய் என்று கணக்கு வந்தது. அதே போல ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்த்தால் 3 பில்லியன் ரூபாய் திரைசேரி இந்த தொழிலாளர்களுக்கு இன்னும் மேலும் ஒரு 100 ரூபாயை கொடுத்து செய்ய முடியுமானால் இந்த அரசாங்கத்துக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. ஆனால் கொடுப்பார்களா என்பது நாங்கள் தனித்தனியே போய் பேசி இதை சமாளிக்க முடியாது. எல்லாரும் ஒன்னா வந்து பேசினா இதுக்கு ஏதாவது அரசாங்கத்திலே நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாகும். அதே போல எங்களுடைய ஜேவிபி உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல இந்த கட்டுப்போல் இது இன்று இந்த குறிப்பாக யாட்டியாந்தோட்ட தெனியாய போன்ற பகுதிகளிலே இந்த கட்டுப்போல் என்ற ஒரு பயிற்சிகை இன்று நடைபெறுவதன் மூலமாக மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் மூலமாக பாம்புகள் வருகின்றன, காலிலே முள்ளு குத்தினால் அதை சுகப்படுத்துவதற்கு பல காலங்கள் செல்லுகின்றது. இவ்வாறு பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே இந்த பகுதி மக்கள் வாழ்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த கட்டுப்போல் என்கின்ற இந்த பயிற்சிகையை நிறுத்தி அதற்கு பதிலாக ரப்பரோ தேயிலையோ கோப்பியோ பயிற்சிக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நாங்கள் கம்பெனிகளுக்கு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் கம்பெனிகள் துறைமார்கள் வாகனத்திலே போய் வாகனத்திலே வந்து விடுவார்கள். தொழிலாளி இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இதற்கான மாற்று திட்டத்தை நான் இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள், கௌரவ சுரேஷ் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள், ஒரு மாற்று திட்டத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாகும். ஏனென்றால் அந்த பகுதி மக்கள் வந்து பெரும் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள், எங்களுக்கு இதை செய்ய முடியாது என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். அதுபோல தேயிலை தோட்டங்களிலே இன்று தேன்பூச்சி, சிறுத்தைகள், அதே போல கரடி, புலி என்று பல்வேறு விலங்குகள் இன்று அந்த தேயிலைக்குள்ளே இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அந்த தேயிலை மலையை பராமரிப்பதில்லை, அது காடாக இருக்கின்றது. அது காடாக இருக்கின்ற காரணத்தினால் இன்று தேயிலை மலைக்குள்ளே போய் வேலை செய்வது பெரிய சிரமமான ஒரு காரியமாக அந்த மக்களுக்கு இருக்கின்றது. நாளைக்கின்ற அண்மையிலே குளவி கொட்டி பல பேர் இறந்திருக்கின்றார்கள், சிறுத்தை அடித்து பல பேர் இறந்திருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான இந்த சிறுத்தைகள், இந்த தேன்பூச்சி இவைகளை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்காமல் தோட்டங்கள் நடத்துவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இவ்வளவு தூரம் நடத்தியும் இந்த தோட்டங்கள் நட்டத்தில்தான் இயங்குகின்றது என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே கௌரவ தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்களே, இந்த பெருந்தோட்ட மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். ஏனென்றால் இலங்கையிலே வாழ்கின்ற 3-4 இனங்களிலே அல்லது மக்களுடைய பிரிவுகளிலே மிகவும் துன்பட்ட ஒரு பிரிவு என்று சொல்லக்கூடிய இந்திய வம்சாவளி மக்கள், தோட்ட தொழிலாளர்கள் மிகவும் பின்தங்கி வாழ்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்று கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த பிரேரணை மூலமாக ஒரு சுபீட்சமான ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கு இந்த பாராளுமன்றம் இயங்க வேண்டும், அதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் வைக்கின்றோம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
கௌரவ முத்து சிவலிங்கம்.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ குழுக்களின் தலைவர் அவர்களே, இன்று கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அதுவும் விசேஷமாக தொழிலாளர் சாதாரண மக்களின் அக்கறையுள்ள ஜேவிபி மூலம் கொண்டு வரப்பட்டதனால் நான் அருண திசாநாயகம் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதேவேளை இந்த நாட்டிலே இந்த மக்கள், குறிப்பிட்ட ஒரு இனத்த மக்கள், இந்திய வம்சாவளி மக்கள் மலையகத்துக்கு கொண்டு வரப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே இங்கு கொண்டு வரப்பட்டார்கள். அன்றிருந்த நிலை இன்று மாறவில்லை என்பது ஒரு புதுமையான விஷயம்தான். ஏனென்றால் காலத்துக்கு காலம் இவர்கள் வாக்குரிமை இல்லாமல் இருந்த காலத்திலே சாதாரண தோட்ட தொழிலாளியாக மாத்திரமே இருக்கவிட்டு ஒருவித உரிமையும் இல்லாது, ஒருவித சலுகையும் இல்லாது இந்த மக்களை வழிநடத்தி வந்திருந்தார்கள் ஆட்சியாளர்கள். எனவே இந்த சம்பள பிரச்சினை காலகாலமாக நீடித்து வருவதை நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பள பிரச்சினையை சாதாரணமாக கம்பெனிக்காரர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று நம்பக்கூடாது. அரசாங்கமும் சாதாரணமாக ஒத்துக்கொள்வதெல்லாம் செய்வார்கள் என்று நம்பிக்கையும் எனக்கு கிடையாது. ஆகவேதான் ஒரு அனுபவத்தை சொல்றான். 1967 வெறும் 10% சம்பள உயர்வுக்காக சம்பள நிர்ணய சபைக்கு ஒரு தொண்டமான் அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்து சென்றார். அந்த தீர்மானத்தை 3-4 மாதங்கள் இழுக்கடிக்கப்பட்டு அது கடைசியில் தள்ளுபடியாக ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை ஏற்படுற போது டட்லி சேனநாயக அவர்கள் அந்த அமைச்சராக இருந்தார், பிரதம அமைச்சராக அவரை இரு சாராரையும் கூட்டி இந்த 10% வாங்கி கொடுத்தார். அதற்கு பிறகுதான் நாம் இந்த சம்பள நிர்ணய சபையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அங்கே சமபலம் இல்லை. இந்த சம்பள பேச்சுவார்த்தை நடத்தும் கூட்டு சங்கங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது. முதலாளி சமயத்துக்கும் தொழிலாளருக்கும் ஒரு சம பலமாக இருந்து பேசுறதுனால்தான் இவ்வளவு தூரமாக இந்த வெறும் 100 ரூபாயாக இருந்த சம்பளம் இன்னைக்கு 500 ரூபாய் அடிப்படை சம்பளமாகவும் ஏனைய கொடுப்பனவு வேறு விதமாகவும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதே நிலைதான் இதுக்கு முன்னே காலம் கடந்து சில மாதங்கள் கடந்து வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனை காலத்தில் அவர்களுடைய பாக்கி கொடுப்பனவு என்று பல கோடி ரூபாயை கௌரவ ஆரம்ப தொண்டமான அவர்கள் அன்றைய அரசாங்கத்தோடும் பேசி அந்த தோட்டத்துறை சம்மேளனத்திடம் பேசி இந்த மக்களுக்கு ஒரு தீபாவளி நேரத்தில் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருந்தது. இம்முறை இழுத்தடிப்பு அதே நிலைதான் வரும். இவர்கள் எவ்வளவுதான் இழுத்தடித்து போனாலும் இது பாக்கி சம்பளம் வாங்குற நோக்கத்தில் இருந்து நாங்கள் விடுபடுவதில்லை. 1000 ரூபாய் கேட்டோம்னா சில பேர் சொன்னார்கள் 1000 ரூபாய் கேட்கிறீர்கள் என்று. சாதாரணமாக 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. தோட்டத்தில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற தொழிலாளர்களுக்கு தோட்டத்தில் பென்ஷன் வாங்கி வயது போன தொழிலாளர்கள் அடுத்தடுத்த தோட்டங்களிலே இருந்து வந்து வாகனங்களை எடுத்து சென்று அவர்களுக்கு நாள் சம்பளம் 1000, பஸ்க்கு போக்குவரத்துக்கு 200 ரூபாய், உணவுக்கு 100 ரூபாய் என்று 1300 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள் இந்த தோட்டத்துறை கம்பெனிகள். அப்படி இருக்கும்போது நிரந்தர தொழிலாளர்களுக்கு ஏன் கொடுக்க முடியாது? இது வெறும் இழுத்தடிப்பு. இதுக்கு அரசியல் பின்னணி இருக்கா இல்லை என்னன்னு எங்களுக்கு அது விளங்கவில்லை. இருந்தாலும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அமைச்சர் சொன்னார் நாளைக்கு பேச்சுவார்த்தைகள் முடிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று. இந்த சம்பள பிரச்சனை வர்றபோது இன்று நேரத்தில் அல்ல, நாம் இந்த நாட்டுக்கு வர்றபோதே நம்ம சம்பளம் வாங்கலை. எங்கள் எங்கள் பெற்றோர்கள்லாம் இந்தியாவில் வந்தவர்கள், அவர்கள் 30 நாள் வேலை செய்து கூட சம்பளம் வாங்கலை. சம்பளம் வாங்குறது பெரியங்கங்காணி. பெரியங்காணி அவனுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு, அவருக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு விச்சேதம் ஏதோ பணம் இருந்தால் தான் இந்த மக்களுக்கு பிரித்து கொடுத்தார். ஆகவே அன்னைக்கே ஆரம்பித்தது சம்பள பிரச்சனை. அதன் பிறகு சம்பள பிரச்சனை வந்த பிறகு அதே நேரம் வெள்ளையர்கள் ஒரு வகையான வசதியை செய்து கொடுத்திருந்தார்கள். ஆண்கள் தான் கடுமையாக உழைப்பவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு 3/4 அரிசி மாதாந்திரம் இனாமா கொடுத்து வந்தார்கள். பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து வந்தார்கள். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவதற்கு இல்லை. இது எல்லாமே மறைக்கப்பட்ட இந்த கம்பெனிக்காரர்கள். இன்னைக்கு ஒருத்தர் கையில இருக்கு, நாளைக்கு இன்னொரு கையில இருக்கு. எங்களுக்கு வர கடிதத்தின் தலைப்புகளை பார்க்கிற போதுதான் இந்த கம்பெனி எந்த சொந்தக்காரர்கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு தெரிய முடிகிறது. அந்த மாதிரி விடயமெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். பல முறை நாங்கள் அரசாங்கத்துக்கு இந்த குறைபாடுகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம். முன்னே பேசி அங்கத்தவர்கள்லாம் சொன்னார்கள், எல்லா அடிப்படை தேவைகளையும் அரசியல் ரீதியாக செய்ய வேண்டியதெல்லாம் அரசாங்கம் செய்கிறது. போதுமானதா என்றால் இல்லை, அது போதுமானதா இல்லை, வேகம் பத்தாது. அது எந்த அரசு எந்த அமைச்சர் இருந்தாலும் அது போதுமானதா இல்லை. இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அந்த என்ன
என்ன பயின்ற
ஐயா, நீங்க உங்க பேச்சுல சொன்னீங்க இந்த கம்பெனி வந்து அடிக்கடி கை மாறிக்கிட்டே போகுது, கடித தலைப்பை பார்க்கக்குள்ளதான் அப்படி மாறினது தெரியுதுங்கிறது ஒரு விஷயத்த சொன்னீங்க, அது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்து கிடமில்லை. ஆனா கூட்டு ஒப்பந்தத்துல ஒப்பந்தம் செய்யும் பங்குதாரில் நீங்களும் ஒரு தரப்பு, அப்படித்தானே?
சம்பந்தம்
கிடையாது.
உங்களுடைய நோக்கம் எல்லாம் கூட்டு ஒப்பந்தத்தை திட்டுறதும் கூட்டு ஒப்பந்தம் செய்ய கையெழுத்திடுற இலங்கை தொழிலாளர் காங்கிரசையும் எல்ஜேடபிள்யூ திட்டுறதுதான் உங்களுடைய கொள்கையாகவே இருக்கிறது. முதலில் அதிலிருந்து நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள், மாற்று கருத்துக்களை சொல்லுங்கள். மாற்று கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதான குத்தம் அல்ல, இதே தானே இருக்கு. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அங்க ஒருத்தர் பேசிட்டு போறாரு, வெளியே வாங்க, உள்ள போங்க, வெளியே வாங்க, உள்ளே போங்க, வெளியே வாங்கலாம் ரொம்ப லேசா பேசிடலாம். ஆனா நீங்க போற சம்பள என்ன நிலையில இருக்கு? அங்க சமபலம் இருக்கா? இல்ல. அரசாங்கமும் தோட்டத்துறைமார் சம்மேளனம் ஒன்று கூடி தனியே நிக்கிற தோட்ட தொழிலாளியுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது. ஆகவே தான் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாது வண்டி. அதன் பிறகுதான் வருஷம் வருஷம் நாங்கள் சம்பளத்தை ஓரளவு கூட்டி வந்திருக்கோம். இன்னைக்கு 1000 ரூபாய் கேட்கணும்னா இன்னும் சிறு அவங்க சொல்றது நியாயமா நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்க கொடுக்க மாட்டோன்னு. ஆனா இந்த தோட்டங்கள் மாறுறது கை மாறுறது அதெல்லாம் இந்த கூட்டு ஒப்பந்தத்துக்கு அடங்காது, அது வேற விஷயம். அது அரசாங்கத்தோடவும் அந்த கம்பெனிகளை பொறுத்தது. அது
இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் டிஸ்டர்ப் இல்ல, பைண்ட் போடுறதால நஷ்டத்தான் கத்தாங்க, கிசில் நஷ்டமாட்டம் டிஸ்டர்ப்
நீங்க பேசணும், நீங்க அவருக்கு பதில் சொல்லணும்.
நீங்க சொல்றது கூட்டு ஒப்பந்தத்துக்கும் தோட்ட கம்பெனிகள் உள்ள மாறுறதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது அரசாங்கத்துக்கு பிரச்சனை சொல்லி சொன்னால் நீங்க பாராளுமன்றத்தில் அங்க வைக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர் என்கிற வகையில் பாராளுமன்ற சட்டத்தை விட பேசுறேன், பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டு ஒப்பந்த தரப்பா மறந்துருங்க, கூட்டு ஒப்பந்த விஷயத்தை விட்டுருங்க. பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கின்ற எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக அரசாங்கத்தை தலையிட்டு அதனை திருத்தம் செய்ய கோரி உரிய கம்பெனிகள் தான் அது இருக்க வேண்டும் என ஒரு
ஏன்
முன்வைக்க
அரசாங்கத்தோட பேசி அமைச்சரோட பேசி சில கம்பெனிகளை நாங்க திரும்பி மாத்தி கொடுத்துருக்கோம், திரும்பி எடுக்க சொல்லிட்டு திரும்பி மாத்தி. ஆகையினால அது இது 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 பாயிண்ட் போடுற இல்லையே நண்பரே. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இது. இல்ல இல்ல, இந்த பாருங்க, என் நேரத்தை வீணாக்கார எழுதினாருக்காதீங்க. நீங்க எத்தனையோ பிரேரணை கொண்டாந்துருக்கீங்க, கொண்டாந்துருக்கலாமே பிரேரணைகளை. இல்ல, நேரத்தை வீணடிக்காதீங்க, நீங்க உட்காருங்க. நீங்க
இல்ல, நீங்க பதில் சொல்ல வேணாம். இல்ல, நீங்க பதில் சொல்ல வேணாம். இங்க கௌரவ நீங்க பேசுங்க.
இத முன்னிப்பாடுங்க, இந்த ரெண்டு பேரும்
நீங்க பேசுங்க, உங்களுக்கு தான்.
ஆகவே இந்த சம்பள உயர்வு 1000 ரூபாய் என்பதிலிருந்து நாங்கள் கீழே இறங்கவில்லை. இதை சீக்கிரத்தில் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஆவணம் செய்யப்படும். அதே நேரம் இதுகால வரை இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற போது நானும் கவனித்துக் கொண்டிருந்தேன். சிங்கள அங்கத்தவர்கள் என நண்பர்கள் மிகவும் தெளிவாக அவர்களுடைய கஷ்டங்களை எடுத்து கூறினார்கள். அவர்கள் எந்த கட்சியை தாக்குறதோ இல்லை மற்றவர்கள் மேலே குறை கூடுவதை விட அந்த அரசாங்கங்களை சார்ந்தவர்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எனவே கூட்டு ஒப்பந்தம் பேசி இந்த நேரத்தில் 1900 92 ஆண்டு கம்பெனி மாறுற போது கம்பெனிகளுக்கு தனி கம்பெனிகளுக்கு கொடுக்கிற போது இந்த அந்த தோட்டங்கள்லாம் மோசமான இருந்து அது மீட்சி பெறுறதே கஷ்டமா இருந்தது. அதுபோல இன்றைக்கு நீங்க தேயிலை தோட்ட ரப்பர் தோட்டங்களை எடுத்துக்கொண்டால் இந்த எல்லோரும் பேசியதை போல கரடி புலி சிங்கம்ங்கிறத விட அது வெறும் தேனி கூட மக்களை அவ்வளவு இளமையா நினைச்சிருச்சு. தேனி கூட கொத்தி சில பேர் இணைந்திருக்கார்கள். சில பேர் நீங்க தேயிலை மலைக்கிடையே போகவே முடியாது, அட்டைக்கடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயந்து ரத்தத்தை இழந்து இழந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் இறுதியாக நான் நினைக்கிறேன், உங்களால் கம்பெனிக்காரர்கள் நடத்த முடியாட்டா இன்னொரு கம்பெனிக்காரங்கிட்ட கொடுக்கறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அதை எங்க மக்களுக்கே திருப்பி பிரித்து கொடுக்கலாம். சிறுதோட்ட தொழிலாளர்கள் 70% இந்த நாட்டிலே தேயிலை உற்பத்தி பண்ணுகிறார்கள் என்ற வாதம் நல்லாகத்தான் இருக்கிறது. அப்படி நான் இதிலே பழக்கப்பட்ட குடும்பத்தினர் இதிலே பழக்கப்பட்டு வளர்ந்து வந்த இந்திய வம்சாவளி மக்களுக்கு ஏன் இந்த காணிகளை பிரித்து கொடுக்க முடியாது? அப்படி பிரித்து கொடுக்கிறதா நாங்கள் முழு ஆதரவும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதே நேரம் அது இப்போ கொடுத்துருக்கார்கள் சில பேர் அவுட் க்ரோயிங் சிஸ்டம்னு அநியாயமாக தோட்டங்களை பிரித்து கொடுத்துருக்கார்கள் இந்த கம்பெனிக்காரர்கள். இந்த கல்லணி மலை தோட்டத்து பகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தனை நீங்கள் கொட்டகலை நோர்வோடு பக்கம் சாதாரண தோடு வெளியில இருந்து வந்தவர்களுக்கு 35 ஏக்கர் கொடுத்துருக்காங்க, தோட்டத்தில் உள்ளவருக்கு 1 ஏக்கர் கொடுத்துருக்காரு. அதில் அது மரம் போட முடியாது, மகனுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது, பொண்டாட்டிக்கு சொந்தம் கொண்டாட முடியாது, அவர் காலத்தோடு அது சரியாக போகும் சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் மாற அரசாங்கமே தலையிட்டு முழு தோட்டங்களையும் பிடித்து அங்கே வாழும் மக்களுக்கு சமமாக
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, கௌரவ சபாதி அவர்களே, நீங்கள் இந்த அவுட் குரோவர் முறை சம்பந்தமா பிரித்து கொடுக்கிற சம்பந்தமா உங்க கண்டனத்தை தெரிவிக்க இல்ல டிஸ்டர்ப் இல்ல பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்க விடுறாருலே.
நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட நீங்க பேசுங்க.
நான் குறுக்கள் சொன்னா இந்த இந்த அவுட் குரோவர் முறை இந்த மே அவுட் குரோவர் சம்பந்தம் அச்சங்கர் லெவல்ல கதாகரன் மக்களை தன் வசத்துக்கு வசப்படுத்துறது ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் தவிர மக்களை வழிவிட்டு நடத்துவதற்காக தெரியவில்லை. நாங்கள் கூட்டு ஒப்பந்தத்தில் இது ஒரு காலம் இதில் சொல்லப்படுகிறது, தோட்டங்களில் அவுட் க்ரோவிங் சிஸ்டம் கொடுக்க வேண்டும்னா அதை அந்த அங்குள்ள தோட்ட தொழிலாளிகளுடைய தோட்ட தொழிலாளியை கலந்து பேசி அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு முடியும்படி தான் செய்யலாமே தவிர தன்னிச்சைக்காக செய்ய முடியாது. அசங்கரோரு
உறுப்பினர்களே, நெடுகளை நீங்க பாயிண்ட் போர்டர் கேட்க முடியாது.
தியாகராஜ் தாசே காமபுத்து சங்கமேட்டாத் உர்த்தி சமைத்த அசங்கர்ல தியேன சாமூகிய கிவ்சுமே அவுட்ரோமர் கிரமேட்ட உர்த்திய சமித்திய எக்கங்காய் கீழ கீழ
வச்சனை
சபாகத்தை நீங்க அதுல சொல்லப்படுது. அப்படி அவுட் க்ரோயிங் சிஸ்டம் கொடுக்கறதுன்னா அங்க உள்ள மக்களோட கலந்து பேசி அதுக்கு தீர்மானம் எடுத்து மீண்டும் நம்ம சந்திச்சு பேசணும்னு இருக்குது. ஏன்னா அந்த அவுட் க்ரோயிங் சிஸ்டம் ஓரளவு பல பகுதிகளில் ஒரு சிறுதோட்ட முதலாளிகள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில பேர் அப்படி இருந்தாலும் கூட அதை வாசிச்சு பாக்குறது இல்ல. அது ஏதாவது நாங்கள்லாம் திரும்பி அவுட் க்ரோ சிஸ்டத்துக்கு ஒத்துக்கிட்டோங்கிற மாதிரி பேசுறது அது உங்களுடைய அறியாமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தேங்க்யூ, நன்றி.
கௌரவ அரவிந்த குமார்.
சபைக்கு தலைமை தாங்கும் குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களுக்கு நன்றி. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் கௌரவ அனுரகுமார் திசாநாயக் அவர்களினால் தோட்ட தொழிலாளர் சம்பளம் பற்றிய ஒத்துழைப்பு வேலை பிரேரணையை சமர்ப்பித்தமைக்கும் அவருக்கு தோட்ட மக்களின் பிரதிநிதிகள் என்ற வகையிலே எனது நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
கடந்த 6 மாதங்காலமாக இந்த சபையிலே பேசப்பட்ட விடயங்களில் அதிகமாக பேசப்பட்ட விடயம் எதுவென்று நாங்கள் திரும்பி பார்த்தால் அது தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் சம்பந்தப்பட்ட விடயமாகத்தான் இருக்கின்றது என்பது எனது நிலைப்பாடு. அந்த அளவிற்கு கடந்த 6 மாத காலமாக தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை பற்றியும் கடந்த 3.5 வருடங்கள் எமது ஆட்சி ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து கடந்த 3.5 வருடங்களாக இந்த சபையிலே அதிகமாக பேசப்பட்ட விடயம் என்றால் அது மலையக மக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்பதையும் நான் இந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்று தோட்டத் தொழிலாளர்களுக்கு 500 ரூபாய் என்ற வகையிலே சம்பளம் வழங்கப்பட்டு வருகின்றது. அப்படியென்றால் இந்த குறைந்த சம்பளத்தை வழங்கும் தோட்டத் தொழிலாளர்கள் அதை இட்டு வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனெனில் இங்கே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தோட்டத் தொழிலாளர்களின் அந்த கடுமையான உழைப்பு இங்கே சூறையாடப்பட்டிருக்கின்றது. அப்படியென்றால் இவர்கள் வஞ்சிக்கப்பட்டமைக்கு வழங்கப்படும் இந்த 500 ரூபாயை பெற்றுக்கொள்ள அவர்கள் எந்த வகையிலும் அவமானப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் யார் அவமானப்பட வேண்டும் என்று கேட்டால், டைகோட் அணிந்து கம்பெனிகளிலே குளிர் அறைகளிலே அமர்ந்திருக்கும் அந்த உயர் அதிகாரிகள் தான் இவ்வாறு தங்களது தொழிலாளர்களுக்கு 500 ரூபாய் சம்பளத்தை கொடுக்கின்றோமே என்ற விடயத்தை இட்டு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டுமே ஒழிய எமது மக்கள் அல்ல. ஆகவே இந்த விடயம் அனைவரின் கவனத்தையும் ஈர்ந்த ஒரு விடயமாக இன்று மாறிப்போயிருக்கின்றது. ஒரு கம்பெனியின் முதல்வர் அங்கே குளிரூட்டப்பட்ட அறையிலே அமர்ந்து கொண்டு கம்ப்யூட்டரின் ஊடாக தோட்டங்களின் நிர்வாகத்தை அங்கே முகாமைப்படுத்தும் ஒருவருக்கு இப்பொழுது 1 மாதம் ஒன்றிற்கு 20 லட்சம் ரூபாய் என்ற வகையிலே சம்பளம் வழங்கப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த 20 லட்சம் ரூபாய் என்ற அந்த தொகை அது அங்கே உள்ள உயரதிகாரிக்கு அடுத்த கட்ட அதிகாரிக்கு அதைவிட சிறிய தொகை என்று கடைசி கட்ட அதிகாரி சுமார் 5 லட்சம் ரூபாய் என்ற வகையிலே சம்பளம் பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியென்றால் இவ்வளவு பாரிய தொகையான சம்பளத்தை வழங்குவதற்கு கம்பெனிக்காரர்களால் எவ்வாறு அது பொருத்தமாக இருக்கின்றது அல்லது எவ்வாறு சாத்தியமாக இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது தோட்டங்களின் ஏற்படும் அந்த லாபம்தான் இவ்வாறான கொழுத்த சம்பளங்களையும் எல்லா வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு ஏதுவாக அது அமைகின்றது. தோட்ட தொழிலாளரை பொறுத்தளவில் இள வயதிலேயே முதுமை தோற்றம் இந்த நாட்டிலே வாழும் அனைத்து மக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இளம் வயதிலேயே முதுமை தோற்றத்தோடு காணப்படும் ஒரே ஒரு வர்க்கம் என்றால் அது தோட்டத் தொழிலாளர் மாத்திரம்தான் என்பதை நான் இந்த உயரை சபையிலே விசனத்தோடு பதிவு செய்ய விரும்புகின்றேன். காரணம், அவ்வாறான சூழல், தொழில் செய்யும் தன்மை, தொழில் செய்யும் சூழல், பனி, மழை, காற்று, வெயில் என்று இந்த உலகிலே எந்தெந்த கால சுவாத்தியம் இருக்கின்றதோ அந்த அனைத்து கால சுவாத்தியங்களுக்கும் முகம் கொடுக்கும் ஒரு அப்பாவி மக்கள் கூட்டமாக தோட்டத் தொழிலாளர் இருக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த முதுமை தோற்றம், இளமை காலத்திலே கூட முதுமை தோற்றம். அதே நேரத்தில் கம்பெனிகளை பொறுத்த அளவிலே நட்டம் என்பதை தொடர்ந்தும் கூறி வருகின்றார்கள். கம்பெனிகள் தோட்டங்கள் நட்டங்களிலே நட்டத்திலே இயங்குகின்றது என்ற விடயத்தை என்று அவர்கள் கம்பெனிகள் தோட்டங்களை பொறுப்பேற்றார்களோ அன்றிலிருந்து தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள். அப்படியென்றால் இங்கே சிறு பிள்ளைக்கு கூட விடயம் விளங்கும் தன்மையை கொண்டிருக்கின்றது. நஷ்டம் என்றால் எவ்வாறு தொடர்ந்து தோட்டங்களை இந்த கம்பெனிகளால் இயங்க வைக்க முடியும். நஷ்டம் என்றால் தோட்டங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் கையளிப்பதற்கு இருக்கும் தடை என்ன என்ற கேள்வியை கேட்டால் அதற்கு விடை இல்லை. அப்படியென்றால் நஷ்டம் நட்டம் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்தும் தோட்டங்களை தம்மசம் வைத்திருப்பதின் ஊடாகவே தோட்டங்கள் நஷ்டத்தில் இயங்குவதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பத்திரிகையிலே ஒவ்வொரு வருடமும் விளம்பரங்கள் கம்பெனிகளால் வழங்கப்படுகின்றது. அவர்கள் நிதி கூட்டறிக்கை விளம்பரப்படுகின்றது.
முத்துமார்,
கம்பெனிகளின் நிதி கூற்றை பார்க்கும் போது, பத்திரிகையிலே விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த கூற்றை பார்க்கும் போது, எந்த ஒரு பெருந்தோட்ட கம்பெனியும் நட்டத்தில் இயங்குவதை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இல்லை. கொழுத்த லாபத்தை அங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். கொழுத்த லாபத்தை பெற்றிருப்பதாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் நஷ்டம் என்ற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை. ஆகவே இது அவர்களால் முன்வைக்கப்படும் நிதி கூற்று, அவர்களின் கணக்காளர்களினால் அது சரி செய்யப்பட்டு அது அனுமதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட நிதி கூற்று தான் பத்திரிகையிலே விளம்பரமாக வெளிவருகின்றது. அப்படி என்றால் நட்டம் என்பதிலே எந்த உண்மையும் கிடையாது என்பதுதான் இங்கே வெளிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தோட்ட கம்பெனிகள் தொடர்ந்தும் இவ்வாறு நட்டம் என்று கூறிக்கொண்டு தோட்ட தொழிலாளர் நியாயமான சம்பளத்தை வழங்காமல் இழுத்தடிப்பதை இனிமேலாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே இந்த சபையில் கூறியிருக்கின்றேன், தோட்ட தொழிலாளர்களின் சாபத்திற்கு இலக்காக வேண்டி வரும் ஒவ்வொருவரும், தோட்ட தொழிலாளர்களின் இந்த உளரீதியான பிரச்சனையை எவரும் புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்களின் சாபத்திற்கு நாங்கள் இலக்காக வேண்டி வரும் என்ற விடயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, அண்மையிலே இலங்கையிலே உள்ள பிரபல தொழில் அதிபர் ஒருவர், தம்மிக்கை பெரேரா என்றால் இந்த இலங்கையிலே மிக உச்சகட்ட தொழில் அதிபராக தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இந்த தொழில் அதிபர் என்ன சொல்லுகின்றார் என்றால், என்ன கூறியிருக்கின்றார் என்றால், அனைத்து கம்பெனிகளையும் 22 கம்பெனிகளையும் தன்னிடம் ஒப்படைத்தால், ஒன்று சேர ஒப்படைத்தால் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை தன்னால் வழங்க முடியும் என்ற விடயத்தை இந்த தொழிலதிபர் தம்மிக்கை பெரேரா அவர்கள் கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு, அரசாங்கம், நிதி அமைச்சு போன்றவை இந்த விடயத்திலே மிக அதிகளவான அக்கறையை காட்டி திரு தம்மிக்கை பெரேரா அவர்களோடு கலந்தாலோசித்து தம்மிக்கை பெரேராவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விடயத்திலே அக்கறை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்த அவைத்தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
உறுப்பினர் அவர்களே, இன்று தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் உட்பட அவர்களது அடிப்படை விடயங்களில் கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ஜேவிபியின் கௌரவ தலைவர்தான் இந்த சபைக்கு கொண்டுவரப்பட்ட ஒத்திவைப்பு பிரேரணையிட்டு உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீண்ட நாட்களுக்கு பின் மலையத்து மக்கள் சார்பாக, தோட்ட தொழிலாளி மக்கள் சார்பாக, இந்த நாட்டின் பெரும்பான்மை இனம் என்று தங்களை உறுதிப்படுத்துகின்ற ஒரு இனக்குழுக்களின், அதே நேரத்தில் அந்த இனத்திற்காக ஒரு காலத்தில் குரல் கொடுத்த ஜேவிபியினர் இன்று இந்த நடவடிக்கைக்கு வந்திருப்பதையிட்டு முதலில் அவர்களை வாழ்த்தி நன்றி கூறுகின்றேன். குறிப்பாக இந்த நாட்டின் வருமானமே தங்கி நிற்பது பெருந்தோட்டத்தில்தான். காலாகாலமாக இந்த மண்ணிலே உழைத்து இந்த நாட்டுக்கு வருமானத்தை தேடிக் கொடுக்கின்ற இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற தோட்ட தொழிலாளி மக்கள் தங்களது ஊதியத்திற்காக வீதியில் இறங்கி போராடுகின்ற துப்பாக்கி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பது வேதனைக்குரிய விடயமாகும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டின் வரலாற்றிலே பலவாறு தமிழினம் ஒதுக்கப்பட்ட வரலாறைத்தான் நாங்கள் காண்கின்றோம். இந்த நாட்டிலே 1930 ஆண்டில் மே மாதத்தில் 692,735 இந்த தோட்ட தொழிலாளி இந்திய வம்சாவளி மக்கள் இருந்திருக்கின்றார்கள். 1930 1948 சுதந்திரத்தை பெற்ற பின் இந்த மக்களை ஓரங்காட்டின் நடவடிக்கை துரிதமாக முன்னெடுக்கப்பட்டது. அது இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தின் தலைவர்களால் அது மேற்கொள்ளப்பட்டது. அதை யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. குறிப்பாக இங்கு கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் இந்த மக்களை ஒடுக்கியது. இந்திய தொழிலாளர்களின் வருகை பெருக்கத்தின் காரணமாக பல புதிய சட்டங்களை ஆங்கிலேயர் இந்நாட்டில் அறிமுகம் செய்தனர். அந்த புதிய தொழிலாளர் சட்டம் இலக்கம் 1923 கொண்டுவரப்பட்டது. இந்திய தொழிலாளர்கள் குடியேற்ற சட்டம் தலைமன்னார் பியர் பிரிவு 25 என சட்டங்கள் இயற்றப்பட்டது. இறுதியில் இச்சட்டம் மூலமாகவே 1948 ஐக்கிய தேசிய கட்சி அரசினால் நிறைவேற்றப்பட்டு 1948 18வது இலக்க பிரஜா உரிமை சட்டம், 1948 20வது இலக்க குடிவரவு குடியகல்வு சட்டம், 1949 மூன்றாம் இலக்க இந்திய பாகிஸ்தான் சட்டம், 30/10/1964 ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம், 27/1/1977 ஸ்ரீமாவோ இந்தியா ஒப்பந்தம் என்பன இந்திய வம்சாவளி தமிழர்களின் பிரஜா உரிமையை பறிக்கவும் இந்நாட்டின் பேரினவாதத்தின் கைகள் ஓங்கவும் வழிவகுத்தன. அதன் காரணமாக இந்த மக்கள் இந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டிற்கே வந்து இந்த நாட்டுக்கே உழைச்சி கொடுத்த மக்கள் பலர் இந்த நாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இதில் முக்கியமான ஒன்றை இங்கிருக்கின்ற மலையத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 1949 அளவில் இந்த சட்டங்களுக்கெல்லாம் அப்போது இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் இணைந்திருந்த ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் ஆதரவாக இருக்கின்றார் என்ற காரணத்திற்காக அவரோடு கூட இருந்த தந்தை செல்வநாயகம் அவர்கள் இந்திய வம்சாவளி மக்களின் பிரஜா உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வாதாடி அந்த கட்சியிலிருந்து பிரிந்து வந்து இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கினார். இந்திய வம்சாவளி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த துன்பியலுக்காகத்தான் எங்களது கட்சி ஆரம்பத்திலே உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது. அன்று தொடங்கி அவர் இந்த மக்களின் அடிப்படை விடயம் சம்பந்தமாக அப்போது அரசியலில் புகுந்து கொண்டு தொண்டமான் மறைந்த தொண்டமான் அவர்களோடு இணைந்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதன் மூலம் பின்னர் உருவாக்கப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணியாக இருக்கலாம், தமிழ் கட்சிகள் சேர்ந்து உருவாக்கிய ஒன்றிணைந்த அமைப்புகளில் தொண்டமானையும் இணைத்துக் கொண்டு இந்த மலையக மக்களின் உரிமைக்காக அவர் குரல் கொடுத்தார். அவை அந்த கட்சியின் பிரதிநிதி என்ற வகையிலே இன்று இந்த சபையிலே நான் உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இன்று இந்த மக்கள் 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்திற்காக வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டின் முதுகெலும்புகள் இந்த மக்கள் தான். இந்த நாட்டுக்கு உழைத்துக் கொடுப்பவர்கள் இந்த மக்களினால் தான் இன்று இந்த நாட்டிலே பல அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்நிய செலாவணியை எங்களுக்கு அள்ளி கொட்டுபவர்கள், ஆனால் அட்டைகளில் அவர்கள் துன்பியலை அனுபவித்து இன்று தங்களது வாழ்வியலுக்காக 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்துக்காக வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து நீடிக்கப்படுவதற்கு அனுமதிக்க முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயத்திலே கூடிய அக்கறை காட்டுகிறது, ஜேவிபி போன்று. ஏனென்றால் இந்த மக்கள் உண்மையிலே இந்த மக்கள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள். இந்த மக்களுக்கு இந்த ஊதியம் 1000 ரூபாய் அடிப்படை சம்பளமாகத்தான் வழங்கப்பட வேண்டும். அதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டிலே இந்த மக்கள் பல வகையிலும் உதவி வந்தார்கள். அவர்களது அதிகரிப்பு பெருகிக் கொண்டு செல்லுகின்றது என்றபடினால்தான் பல நடவடிக்கைகள் அப்போதிருந்த சிங்கள தலைவர்களால் சிங்கள ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஒன்று, இந்த மக்கள் தொழில் புரிகின்ற முதலாளிமார் துறை வர்க்கத்தினரை பயன்படுத்தி இனத்தை பெருக்காத வகையில் கருத்தடை திட்டங்கள் கொண்டுவரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதனால் அங்கு இனங்கள் குறைக்கப்பட்டது. அவர்களின் காணி உட்பட்ட பகல் பல சகல விடயங்களிலும் பாகுபாடு காட்டப்பட்டது. இன்றும் நாங்கள் அவர்கள் லயன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில் வாழுகின்றார்கள். இங்கு அவர்கள் சார்ந்த கௌரவ உறுப்பினர்கள் பல விடயத்தை முன்வைத்தார்கள். அதே போன்று இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வந்த ஜேவிபியின் தலைவர் அவர்கள் சிறப்பாக பல விடயத்தை இங்கு கொண்டு வந்தார். குறிப்பாக இன்றும் கூட உயர்தர விஞ்ஞான பிரிவில் அவர்கள் தங்களது தமிழ் மொழியிலே கல்வி கற்க முடியாத வகையில் மலையகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அந்த மக்கள் இந்த நாட்டின் மக்கள் என்ற வகையிலே அவர்களுக்கும் அடிப்படை உரிமைகள் அனைத்தும் எல்லோருக்கும் வழங்கப்படுவது போன்று வழங்கப்பட வேண்டும். அவர்கள் இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் என்று நாங்கள் பாகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விஜயனும் ஒரிசா நாட்டில் இருந்துதான், இந்தியாவில் இருந்துதான் இங்கு வருகை தந்தவர். ஆகவே அவர்களும் இந்தியாவில் இருந்து வருகை தந்தவர்கள் தான். ஆகவே யாரும் இங்கு பாகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மக்கள் இங்கு அடிப்படை உரிமையோடு வாழ்வதற்கு தகுதியுடையவர்கள். ஆகவே இனிமேலும் அது தாமதிக்க கூடாது. 21 கம்பெனி தொழிலதிபர்களையும் அழைத்து உடனடியாக அந்த மக்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்பதனை அரசு வலியுறுத்த வேண்டும். அரசுக்குள்ளே சில மோதல்கள் என்று அறிகின்றோம். தொழிலதிபர் பக்கம் ஒரு சிலரும் அதே போன்று தொழிலாளர் பக்கம் சிலரும் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். பிரதம மந்திரி அவர்கள் உடனடியாக இது சம்பந்தமாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மக்களுக்கு அந்த அவர்களது அடிப்படை சம்பளம் வழங்குவதற்கு ஏற்ற வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்று இந்த உயர் சபையிலே கேட்டுக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த மக்களின் கல்வி சுகாதாரம் உட்பட சகல விடயங்களிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டும். அந்த மக்கள் இங்கு புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்ற மனநிலை கூட அவர்களுக்கு தோன்றக்கூடாது என்று இந்த சபையிலே கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த நாட்டிலே 150 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்த சமூகம் இன்றும் கூட தங்களது அடிப்படை உரிமைக்காக கெஞ்சி நிற்கின்ற நிலைமை தொடரக்கூடாது. அது தவிர அந்த மக்களை பல வகையில் சீரழிக்கின்ற நிலைமை அந்த பகுதிகளிலே உருவாக்கப்படுகிறது. அதில் ஒன்றுதான் மதுபானம். அங்கு கூடுதலாக போதை வஸ்துக்கள் மதுபானங்கள் பயன்படுத்தப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது. அது அவர்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றது. நான் நினைக்கின்றேன் நேரலியா மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், யாழ் மாவட்டம் போன்றவைதான் மதுபானத்தில் கூடிய நிலையில் இருக்கிறது. அவர்கள் உழைக்கின்ற ஊதியமே மிக குறைவு. ஆகவே அந்த மதுபான நிலை அதிகரிக்கப்படுமா இருந்தால், போதை வைத்து பாவனை அதிகரிக்கப்படுமா இருந்தால் அவர்களின் வாழ்வாதாரம் எப்படி அமையும்? ஆகவே அடிப்படையில் 1000 ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு சம்பளத்தை வழங்குவதோடு மதுபான போதை வஸ்து பாவனைகள் அங்கு குறைக்கப்பட வேண்டும். அதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது கூட முன்பு திட்டமிட்டுத்தான் அந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட்டது. ஏனென்றால் அந்த மக்களின் அதிகரிப்பை குறைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் சார்பாக திட்டமிட்டுத்தான் மேற்கொள்ளப்பட்டது. அதை யாரும் மறக்கவோ முடியாது. ஜூலை கலவரம் நடந்த போது 1983 அந்த மக்கள் இடம்பெயர்ந்து வந்தார்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே குடியமர்ந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் தங்களது சொந்த பூமிக்கு மீண்டும் சென்று அந்த காணியை பெற முடியாத சூழல் இருந்தது. ஏன் அந்த அளவிற்கு காணி உரிமைகள் எல்லாம் அவர்கள் பறிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இன்றும் கூட லயன்களில் வாழ்கின்ற அந்த மக்கள் தற்போது ஒரு சில வீடுகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த லயன்களில் வாழுகின்ற அத்தனை மக்களுக்கும் நிரந்தர தனியான வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும். சகல வசதியோடும் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும். அதை நாங்கள் இங்கு இந்த சபையிலே வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் அந்த மக்கள் நீண்ட காலமாக துன்பியலை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடிப்படை வசதியற்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனது நண்பர்கள் சிலர் கூட மலையகத்தில் இருக்கிறார்கள். நான் இடையிடையே அவர்களை சந்திக்க செல்வேன். அந்த வேளையில் அவர்கள் இருக்கின்ற இருப்பிடத்தை பார்த்து மிகவும் கவலை அடைவேன். வடக்கு கிழக்கை விட மோசமான நிலையில் அவர்களது இருப்பிடங்கள் இருப்பதனை நான் இந்த சபையிலே குறிப்பிட விரும்புகின்றேன். போக்குவரத்து வசதி, சுகாதார வசதி, கல்வி வசதி, ஏனைய அடிப்படை வசதியற்ற நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் இன்னும் தாமதிக்க கூடாது. இந்த அரசாங்கத்திலே அந்த பகுதியைச் சேர்ந்த, அதாவது மலையத்தைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அவை அரசாங்கத்தின் கடமை இருக்கிறது. அந்த மலையத்து அந்த அரசியல்வாதிகளின் கோரிக்கையை மையமாக வைத்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு. ஆகவே அந்த நடவடிக்கை விரைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொள்வதோடு, உண்மையிலேயே இந்த மக்களுக்கு பல வசதிகள் அங்கு செய்து கொடுக்கப்பட வேண்டும். அதிலே கூடிய கவனத்தை அரசாங்கம் செலுத்த வேண்டும். முதலாளி மாறி அவ்வாறு அவர்கள் விடாப்பிடியாக அவர்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்க முடியாது என்று இருந்தால் அந்த தோட்டக்காணிகளை அரசாங்கமே மீள பெற்று அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தொழிலாளர்களை நியமித்து அந்த தொழில்களை அவர்களுக்கு வழங்கி நாட்டின் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். அதற்கேற்ற வசதியை அரசாங்கம் செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் சிலருக்கு சலுகை கிடைக்கின்றபடியினால் முதலாளிமார்களுக்கு பாட்டு பாடுவார்கள். அது வளமை. அந்த சலுகைகள் எல்லாம் இங்கு செல்லுபடியாகாது. மக்கள் தொழிலாளர் தான் எங்களுக்கு இந்த நாட்டிலே உழைத்து தருபவர்கள். இந்த தொழிலாளர் வர்க்கத்தை பாதிக்காத வகையில் அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும். இதனை இந்த சபையிலே கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
ஸ்ருதி கரு மந்திரி மாட்ட மீலகட்ட கரு வடிவேல் சமாச்சுமா
விசேடமாக பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர் சம்பந்தமாக மக்கள் விடுதலை முன்னணியினால் கொண்டுவரப்பட்ட இந்த பிரேரணையை முழுமையாக நான் வரவேற்கின்றேன். நல்ல ஒரு விடயம். இச்சம்பந்தமாக இந்த உயரிய சபையிலே பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர் சம்பந்தமாக பல தடவைகள் குரல் எழுப்பியிருக்கின்றோம். பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. நாடு தழுவிய ரீதியிலே இந்த 1000 ரூபாய் சம்பள சம்பந்தமாக மக்கள் அணிதிரண்டிருக்கின்றார்கள். வடகிழக்கு மக்கள், பெரும்பான்மை மக்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தோட்ட தொழிலாளர்கள், நடைபயணம், உண்ணாவிரதம், இப்படியெல்லாம் பலதரப்பட்ட போராட்டங்கள். இந்த 1000 ரூபாய்க்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த போராட்டங்கள் நடைபெற்றிருந்த போதிலும் கூட பெருந்தோட்ட கம்பெனிகள், 22 பெருந்தோட்ட கம்பெனிகள் அரசாங்கத்தால் நேரடியாக நிர்வகிக்கின்ற JDB ஜனவசம, SPC மற்றும் எல்கடோ பிளான்டேஷன், இந்த 3 கம்பெனிகள், அந்த 3 நிறுவனங்களும் அத்தோடு இந்த 22 கம்பெனிகளும் கிட்டத்தட்ட 2,40,000 நிரந்தர தோட்ட தொழிலாளர்களும் மேலும் கிட்டத்தட்ட 1,00,000 நிரந்தரமில்லாத தோட்ட தொழிலாளருமாக இருக்கிற 3,40,000 தோட்ட தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சினை. ஆனால் இந்த சமூகம், இந்த சமூகத்தை நம்பி கிட்டத்தட்ட இந்த சமூகம் சார்ந்த 15,00,000 மக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 15,00,000 மக்களுடைய குரல், 15,00,000 மக்களுடைய வேண்டுகோள், இந்த வேண்டுகோளுக்கு சார்பாக வடகிழக்கு மக்கள், புத்திஜீவிகள், வர்த்தக பிரமுகர்கள் அனைவரும் முழுமையாக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்நாளிலும் கூட கடந்த 20 வருட காலமாக மலையக தொழிற்சங்க அரசியல் வரலாற்றிலே பல போராட்டங்கள், பல இன்னொரன பிரச்சனைக்கு முகம் கொடுத்து இந்த நாட்டிலே அவசர கால சட்டம் இந்த நாட்டில் இருந்த காலகட்டத்திலே அந்த அவசர கால சட்டத்திற்கு வாக்களிக்காத ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வகையிலே அன்றைய அரசாங்கத்திற்குள்ளு இருந்தும் கூட மலையக இளைஞர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக நடைமுறை சாத்தியப்படக்கூடிய சில திட்டங்களை, நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் என்ற வகையிலே இன்று இந்த சம்பள சம்பந்தமாக எனக்கு இரட்டிப்பு பொறுப்பு இருக்கின்றது. பதில் கூறுவதற்கு பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் என்ற வகையிலே நான் இதற்கு பல விளக்கங்களை முன்வைக்க வேண்டும். கூட்டு ஒப்பந்தத்திலே கையொப்பமிடுகின்ற மலையக பிரபல தொழிற்சங்கத்துடைய பொதுச்செயலாளர் என்ற வகையிலே அதற்கும் சில விடயங்களை நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த 2 விடயங்களையும் இரட்டிப்பு பொறுப்பையும் எந்த சந்தர்ப்பத்திலும் தட்டிக்கழிக்க என்னுடைய சமூக, என்னுடைய உடம்பிலோடும் இரத்தம் என்ற வகையிலே இது எங்களுடைய ஒரு சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்காக தான் ஒவ்வொரு 2 வருடமும் இந்த போராட்டம், இந்த பிரச்சனைகள், அதை தீர்த்து வைப்பதற்கு மேலும் 1 வருடம் அல்லது 1.5 வருடம் என இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவது மட்டுமல்லாது அவர்களுடைய அந்த அவருடைய உழைப்பை ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் கூட இல்லாமல் போகின்றது. ஏன் இது அவர்களை அடிமை என நினைக்கின்றார்களா, அல்லது குட்ட குட்ட குனிய வேண்டும் என நினைக்கின்றார்களோ என்று தெரியாது. குட்ட குட்ட எங்களுக்கு குனிய முடியாது, குற்றம் அடையன் தெரியும். ஆனால் நாங்கள் தொடர்ந்து குனியிற மழை மயக்க குனியத்துக்கு ஆயத்தமில்லை. பொறுமை இன்னைக்கு எல்லை மீறி இருக்கின்றது. இந்த சம்பள உயர்வு சம்பந்தமாக பேசப்படும் போது இந்த 22 கம்பெனிகளின் நடவடிக்கை காரணத்தினால முழு அரசாங்கமும் இந்த உயர் சபை பெரிய ஒரு பாராளுமன்றம் இந்த முழு நாள் இன்றைய முழு நாளும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு சம்பந்தமாக இந்த பிரேரணை விவாதிப்பதற்கு இந்த ஒரு நாள் இந்த பாராளுமன்றத்தை நடாத்துவதற்குரிய செலவு என்ன? மின்சாரத்துக்குரிய பில் என்ன? உணவு சாப்பாடுக்குரிய பில் என்ன? பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுப்பனவு என்ன? ஏனைய உத்தியோகத்தில் கொடுப்பனவு என்ன? நாங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம்? ஒரு நாளைக்கு தோட்ட தொழிலாளர் சம்பளம் 1000 ரூபாய் ஆக்குறதுக்காக இன்னைக்கு 2,00,000 கோடி ரூபாய் நடத்தி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. சிலர் என்ன செய்யறாங்க? தொட்டிலையும் ஆட்டி பிள்ளையும் கிள்ளி விட்டுறாங்க. சில பேர்த்துக்கு என்ன நடந்திருக்கு? காலம் கடந்து ஞானம் பிறந்திருக்குது. மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய பொருளாதார ரீதியில் அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு இன்னைக்கு பல பேர் பொறுப்பு கூற வேண்டும். தோட்டங்கள் இவ்வாறு நிலைமைக்கு வந்திருக்கிறது காரணம், தனியார் துறைக்கு இந்த தோட்டங்கள் அரசாங்கத்தில் தள்ளப்பட்டது காரணம், தொழிற்சாலைகள் எல்லாம் எரிந்து நாசமாகியது. வடிவேல் சுரேஷ் பெட்ரோல் கொண்டிருப்பேன் தோட்ட தொழிலாளிக்கு சம்பளம் வாங்கி கொடுக்கறதுக்காக போராட்டத்துக்கு, ஆனா சில பேர் பெட்ரோல் கொண்டு போனாங்க தோட்ட தொழிலாளி எரிக்கிறதுக்கு. லயங்கள் எரிக்கப்பட்டிருக்குது, தொழிலாளர்கள் வேலை செஞ்ச தொழிற்சாலைகள் எரிக்கப்பட்டிருக்குது, அடையாள அட்டைகள் பறிக்கப்பட்டிருக்குது. இன்னொரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்த எங்கள் மக்கள், எங்களுடைய சமூகம் இன்னைக்கு அரசியலுக்காகவும் அல்லது ஊடகத்திற்காகவும் எங்களுடைய சமூகத்தை மீண்டும் பயன்படுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இவ்வளவு வருட காலமாக இந்த சம்பள பிரச்சனை இருக்குது. கம்பெனியோட எத்தனை பேச்சுவார்த்தை அல்லது தொழிலாளர்களுடைய அவர்களுடைய அன்றாட வாழ்வில் எந்தெந்த பிரச்சனைகளை நாம் கலந்து கொண்டிருக்கோம் என்று நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். அனைத்து பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டவன் என்ற வகையில், மக்களோடு சேர்ந்து வீதியில் இறங்கி போராட்டத்துக்கும் வந்தவன் என்ற வகையில் ஒரு தார்மீக பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. பதவி பட்டம் அந்தஸ்துக்கு அப்பால் எனது சமூகம் இன்று முகம் கொடுத்திருக்க பிரச்சனை சம்பந்தமாக பேசும்போது, இன்னைக்கு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் இருந்த அந்த பெருந்தோட்டம் இன்றைக்கு வெறுமனே 3.5 லட்சத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, எங்களுடைய எதிர்காலமும் இவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் இருக்க வேண்டும் என்று. ஆனால் எங்களுடைய பூர்வீக மலையகம், எங்களுடைய சொத்து மலையகம், எங்களுடைய நாடு மலையகம். ஆகவே எங்களுடைய மலைநாடு, எங்களுடைய பூர்வீகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அந்த மண்ணை வளமான மண்ணாக பாதுகாத்துக் கொள்வதற்காக கடந்த 200 வருட காலமாக பரம்பரை பரம்பரையாக பெருந்தோட்டத்தை பாதுகாத்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக செயற்பட்டு வந்த தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து அவர்களுடைய அன்றாட கொடுப்பனவுகளுக்காக வஞ்சிக்கப்பட்டு அவருடைய உழைப்பு சுரண்டப்பட்டு இன்றும் இந்த 1000 ரூபாய்க்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிக வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியுடைய அரசாங்க காலகட்டத்திலே டி எஸ் சிவநாயக் அவர்கள் தொடக்கம் பெருந்தோர் தொழிலாளர் சம்பள உயர்வாக இருக்கலாம், அவருடைய உரிமைகள், அவருடைய பிரஜா உரிமைகள், அவருடைய ஊழியர் சேமலாப நிதி, அவருடைய வீட்டுரிமை, அவருடைய கல்வி உரிமை, இப்படியான பல உரிமைகளை பெற்றுக் கொடுத்தது இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகவே இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்க காலகட்டத்திலே இந்த தோட்ட தொழிலாளருக்கு ஒரு விமர்சனம் கிடைக்காவிட்டால் அது ஒரு பாரதூரமான விடயமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே தோட்டங்கள் தோட்ட கம்பெனிகள் எடுத்தபோது இருந்த நிலைமை இன்று இல்லை. விலை உயர்ந்த மரங்கள் எல்லாம் வெட்டி விற்கப்பட்டிருக்கின்றது, அங்கு தோட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றது, அதில் இருக்கின்ற இயந்திரங்கள் எல்லாம் கழட்டி விற்கப்பட்டிருக்கின்றது. இன்று உல்லாச பிரயாணத்திற்காக அந்த தோட்ட அதிகாரிகளுடைய அவருடைய மங்களாக்கள் உல்லாச பிரயாணத்துறை ஓட்டலராக காட்சியளிக்கின்றது. இன்னொரு வருமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை இந்த கம்பெனிகள் நடாத்திக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்கள் நட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எந்த காரணம் கொண்டும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாது என்று எந்த கம்பெனி சரி கூறினார். ஆனால் உடனே தோர்ந்த அரசாங்கத்துக்கு பாரம் கொடுத்து வெளியேற வேண்டும். அரசாங்கத்துக்கு தோட்டங்களை பாரம் கொடுக்க சொல்லி பொறுப்பாக கூறுகின்றேன். பிறந்தோட கைத்தல் ராஜாங்க அமைச்சர் வகையில் உடனடியாக அவருக்குரிய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு அரசாங்கத்துக்கு பாரம் கொடுத்தா அரசாங்க சம்பளத்தை பற்றி நாங்கள் பேசி கேட்கலாம். இன்று
கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களே, உங்களது அந்த கூற்றை நாங்கள் பெரிதும் வரவேற்கிறோம். காலையில் லக்ஷ்மண் கிரியல்ல அமைச்சர் அவர்களும் இதே கருத்தைத்தான் வலியுறுத்தினார். கம்பெனிகள் நட்டத்தில் இயங்கினால் அரசாங்கம் பொறுப்பெடுக்கும் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் இதுக்கு தெரிவித்த இந்த கருத்தை எழுத்து மூலமாக உங்களது அமைச்சனூடாக அறிவிக்க முடியுமா? எழுத்து மூலமாக கம்பெனிகளுக்கு அறிவிக்க முடியுமா? நட்டத்தில் இயங்குமானால் நீங்கள் விட்டுவிட்டு போங்க சொல்லி அமைச்சர் என்கின்ற பொறுப்பின் அடிப்படையில் எழுத்து மூலமாக உங்களுக்கு கம்பெனிக்கு அறிவிக்க முடியுமா?
அதை சொல்றேன் நானே.
அதைத்தான் நான் கேட்கிறேன். எழுத்து மூலமாக அறிவிப்பீர்களா என்பது மாத்திரம் தான் கேள்வி. இதே நீங்கள் சொன்ன வசனத்தை எழுத்து மூலமாக
பாராளுமன்றத்தில் அன்சாட்ல எழுத்து மூலமா இங்க பதிவு செய்யப்படும் போது ஒரு அமைச்சர் இருந்து எழுத்து மூலமாக எழுத்தப்படுவது பெரிய ஒரு விடயம் அல்ல கௌரவ உறுப்பினர் அவர்களே. ஆகவே அன்சாட்ல சொன்ன அன்சாட்லயே எழுதி வந்த பொறுப்பாடு திரும்ப அதை விட எழுத்து மூலம் அனுப்ப. ஆனால் தேவைப்படும் பட்சத்தில் 22 கம்பெனிகளும் 3 நிறுவனங்களும் அரசாங்கத்தின் மூலமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு 22 கம்பெனிகளை யாராவது நஷ்டமாக இயங்குகிறோம், இந்த தோட்டத்தொழிலாளர் சம்பளம் பெற்றுக் கொடுக்க முடியாது என்றால் உடனே அரசாங்கத்துக்கு பொறுப்பு கொடுக்கும் வரை பொறுப்புடன் நீங்க இது கூறுகின்றேன். ஆகவே என்ன மந்தமா மம கியான கமத்தி மித்தனை பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கும் போது
ஆகவே
இன்று ஒரு பாரிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. இதனை செயற்படுத்தும் போது நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய விடயங்களை நாங்கள் செயற்படுத்தி வந்திருந்தோமே. ஆனால் காலம் காலமாக இந்த பெருந்தோட்ட நிர்வாகத்துடைய செயற்பாடுகளை நாங்கள் கண்காணித்திருந்தோமே. ஆனால் கௌரவ உறுப்பினர் அவர் பேசுகிற அந்த மாவட்டத்தில் தான் கூட தோட்டம் இருக்குது. இன்னைக்கு நுவரெலியா மாவட்ட அரசியல் நிலைமையால் தான் இந்த 1000 ரூபாய் பிரச்சனையே. இன்னைக்கு 1000 ரூபாய் பிரச்சனை நுவரெலியா மாவட்டத்துடைய அரசியல் போட்டி. இன்னைக்கு அதன் காரணத்தினால இன்னைக்கு கேகாலை ரத்தினபுரி மதுரையில் இருக்கின்ற அப்பாவி தோட்டத்துல முழு மலையகமும் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் நுவரெலியா மாவட்டத்தினுடைய அரசியல் போட்டி என்பதையும் ஆணித்தரமாக கூறி வைக்க விரும்புகின்றேன். ஆகவே இன்றைக்கு அரசியல் போட்டி அரசியல் மேடையில் 1000 ரூபாய் சொன்னது காரணத்தினால இன்னைக்கு தேயிலை மட்டுமா, இன்னைக்கு கூட்டம் சைன் பண்ண தேயிலைக்கு மட்டுமா, தேயிலை தென்னை ரப்பர் மற்றும் அந்த முள்ளுத்தேங்காய் கட்டுப்போல் அனைத்து தோட்ட தொழிலாளர்கள் இதிலே முழுமையாக உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை கூட்டொப்பந்தம் கையொப்பமிட்ட பிறகு பிற வர்த்தமானத்தை வெளியிட்டு சிறு தேயிலை தோட்ட சிறு ரப்பர் தோட்ட தொழிலாளருக்கும் அதே சம்பளத்தை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். ஆகவே இது ஒரு பாரி அந்த சிஸ்டம் ஷுட் பி சேஞ்ச். ஈவன் ஐ எம் ரிக்வெஸ்டிங் ஃப்ரம் ஒண்டபல் எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தி கம்ப்ளீட் தி கலெக்டிவ் அக்ரிமெண்ட் தி பேட்டர்ன் மஸ்ட் பி சேஞ்ச். We are there with you. Completely it should be changed. Because it's all old system. So according to the requirement and the labor rights of this country, the entire collective agreement should be changed. I'm very clear in that. That's why I'm very responsible. I'm talking as a Minister of Plantation, State Minister. I'm talking, we have to discuss. Everybody must come to one table. Otherwise we are talking stories here. Nothing in practical. So we should come under one table. This can sort out for this issue for the innocent workers. Agave, in the thought of Tholiyaar Gudaya, Sambadavai Sambadamaga, அனைத்து மலையக மக்களுடைய பிரதிகளும் மலையகத்திலே பெருந்தோட்ட தொழிலாளருடைய சந்தா வாங்கி தொழிற்சங்கம் நடத்துகிற தொழிற்சங்கங்களும் மலையக தோட்ட தொழிலாளருடைய வாக்குகளை வாங்கி பிரதேச சபை மாகாண சபை பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்த பிரதிநிதிகள் அனைவருக்கும் பாரிய ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது. இந்த தோட்ட தொழிலாளருடைய சம்பள சம்பந்தமாக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மேடையிலே ஒரு மேசையிலே உட்கார்ந்து முழு அழுத்தத்தையும் பிரயோகத்தையும் இந்த கம்பெனிகளுக்கு எதிராக நடத்தி அந்த தோட்ட தொழிலாளர் சம்பளம் வாங்கி கொடுத்துட்டு பிறகு தனித்தனியா தொழிற்சங்கமும் அரசியல் செஞ்சுக்கலாம். அதை நாங்கள் செய்யணும். இல்லாட்டி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இருந்து ஒவ்வொரு காலில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. அனைவரும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கம்பெனிகள் பேசி தொழிலமைச்சோட பேசி
வினாடிக்கு பமன கால
பிறந்தோட கைத்தொழில் அமைச்சரோட பேசி இந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும். ஆகவே அதுல முடிவாக தெளிவாக இருக்கின்றேன், மிகவும் தெளிவாக இருக்கின்றேன். இந்த தோட்ட தொழிலாளர் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக எந்த தியாகத்தையும் மேற்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். எந்த பட்டம் பதவியிலிருந்தும் கீழறங்குவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். கூட்டொப்பந்தம் தடையா இருக்க கூட்டப்பிரதி விலகுன்னு சொன்னா கூட்டப்பிரதி விலகி நிற்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன். 1000 ரூபாய் தோட்ட தொழிலாளருக்கு சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால் ஆகவே தொடர்ந்து அனைத்து மக்களுக்கும் எந்த விதமான வேறுபாடுமின்றி தோட்ட தொழிலாளர் சம்பளத்திற்காக குரல் கொடுத்ததுக்கு வெளியிலே இருந்து போராட்டம் செய்கின்ற அனைவருக்கும் மலைய மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.